இந்த உலகத்துல நம்மளை சுத்தி நிறைய ஆண்கள் பெண்களை நம்ம பார்க்க முடியும். அவங்க வாழ்க்கையில ஒரு காரியம்னு தீர்மானிச்சுட்டாங்கன்னா, இது ஒரு காரியத்தை நோக்கித்தான் நான் போறேன்னு தீர்மானிச்சுட்டாங்கன்னா, அது ஒரு வேலையா இருக்கலாம், அவங்க வேலை முக்கியமா இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு பிஸ்னஸா இருக்கலாம், இல்லை அவங்க படிப்பா இருக்கலாம், நான் படிச்சு மேலே வரப்போறேன், இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லட்சியமாக இருக்கலாம், இதுதான் ஒன்றுன்னு தீர்மானிச்சுட்டாங்கன்னா, தங்க வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும், சூழ்நிலைகளையும் சரி எல்லாத்தையும் அந்த ஒரு காரியத்துக்கு வணங்கி வணங்கி அதை பயன்படுத்துகிறதாக நம்ம பார்க்க முடியுது. அது ஒரே குறிக்கோள், அந்த குறிக்கோளை அடிப்படையில் தான் வாழ்க்கையில் வேற எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுப்பாங்க, வேற எல்லாத்தையும் மதிப்பாங்க, மதிக்காம போவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கிறது. பாருங்களேன், ஒரு காரியத்தை சாதிக்கிறாங்கன்னா சாதிச்சவங்கன்னு ஏன் சொல்றோம், 101 காரியங்கள் அவங்க கவனத்தை செலுத்தாம ஒரு காரியம்னு குறிக்கோளா இருந்து சாதிச்ச மக்களை நம்ம பார்க்கிறோம். அது உலக லெவல்ல பார்க்கிறோம். ஆனா ஆவிக்குரிய லெவல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் பரிசுத்தாவினால் கண்கள் அவனுக்கு திறக்கப்பட்டு இந்த உலகத்தின் மாயையை அவங்க உணர்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய எல்லையற்ற மகிமை எவ்வளவு பெருசுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் எப்படி இருப்பானா? இயேசு சொல்றாரு, அவன் தகப்பனோ தாயோ மனைவியோ பிள்ளையோ வீடையோ எதையும் அவன் மறுத்து, ஏன் தன்னுடைய சொந்த ஜீவனை கூட அவன் பெருசா பொருள்படுத்தாம கிறிஸ்துக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும் அது ஒன்றுதான் முக்கியம்னு அவன் வாழ்வான் அப்படின்னு சொல்றாரு. அவன் தான் என்னுடைய சீஷன் அப்படின்ற ஆண்டவர் சொல்றாரு. அப்படி ஒரு அவனுக்குத்தான் வாழ்க்கையில தேவையானது ஒன்றே என்ற ஞானம் அவனுக்கு கிடைக்கும். அந்த ஞானம் நம்ம நிறைய பேருக்கு இல்லை. பாருங்களேன், வாழ்க்கையில தேவையானது குறிக்கோளா இருக்கிறது ஒன்றுதான், ஒன்றுதான் முக்கியம். அதுக்கு ஒரு நல்ல பெரிய உதாரணமாக நம்ம இங்க பவுல பார்க்கிறோம், ஒரு உயிருள்ள உதாரணமாக. தான் மிகவும் கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ஏன் அந்த மனுஷன் அவ்வளோ சந்தோஷமாக நிறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்துக்காக வாழ்ந்த மனுஷன், அது ஒன்றே தேவையானது என்ற உறுதியோடு இருந்த அந்த பார்வையில தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்ததுனால தான் அவனால சந்தோஷமா இருக்க முடியுது. The ennobling power of the passion for the gospel in English la solluvanga suvisheshathu kaandi namakku adu dhaan vaalkaiyila nammudaiya passion adu dhaan mukkiyana vaalkaiyila namakku aayiruchuna adu nammala migunda nammala soyanalatha vittu soolnalaiya vittu ulagatha vittu ellathiyum vittu nammala mele kondu vandiruma ennobling power nammudaiya unnatha nilaiyila vaalum padikku enna nadandhaalum nammala perusa baadhikkaadhu. காஸ்பல் தான் முக்கியம். அந்த மாதிரி அது எல்லாத்தையும் ஒரு உறிஞ்சிக்கிற ஒரு உறுதியோடு அந்த மனுஷன் தன்னுடைய சூழ்நிலைகள் தன்னுடைய எல்லாத்தையும் காஸ்பலுக்கு கருவியாக பயன்படுத்துகிற ஒரு மகானை பார்க்கிறோம். இது படிக்க படிக்க பவுலை பற்றி முதல் நம்ம படிச்சிருக்கலாம், ஆனால் இங்கே பகுதியில் நம்ம படிக்க படிக்க ஒரு ஒரு பெரிய விசுவாச ஜெயின்ட்டுலாம் அவருக்கு முன்னாடி நின்று அப்படியே வாய அடைச்சி போய் சில நேரத்தில் நிற்கிறோம் இல்லைங்களா. சொல்லலாம் பவுல் மதிக்கிறோம் அப்படி அவருடைய ஃபேன் என்னன்னா, சில நேரங்கள் அப்படியே அதிர்ந்து போய் நிற்க, என்னப்பா மனுஷன் இவருடைய வளர்ச்சி என்ன, இவருடைய முதிர்ச்சியுடைய ஆழம் என்ன, இது இவருக்கு காலடிக்கிட்ட வருவோமா நம்ம என்ற அளவுக்கு அதிர்ந்து போகும் அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஜெயண்ட் மாதிரி நிற்கிறார். நமக்கு ஆச்சரியப்படுறதுக்குள்ள இப்படிப்பட்ட மனுஷனை தான் பரிசுத்தாவி புதிய ஏற்பாடு முக்காவாசி புதிய ஏற்பாடு எழுதுறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். பாருங்களேன், நம்ம காலத்துல கிறிஸ்தவம் ரொம்ப ஒரு மேல் பார்வையா சோக நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இப்படி ஒரு ஆழ்ந்த வளர்ந்த அழமான முதிர்ச்சி சக்தி அறிவுள்ள போதகர்கள் விசுவாசிகள் இல்லை. அதனாலதான் எல்லாம் மேல ஒரு சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியானிட்டி. பரிசுத்தாவி ஏன் இவரை எழுதி இவரு வந்து ரொம்ப அவசியம். பரிசுத்தாவி அதனால தான் அவரை பயன்படுத்தி அவருடைய அனுபவங்களை, அவருடைய உணர்ச்சிகளை, அவருடைய சிந்தனைகளை நமக்கு எழுதுறதுக்கு என்ன காரணம், அதை கூர்ந்து நம்ம படிக்கும்போது ரொம்ப அவசியமாக அதை கவனித்து படிக்க படிக்க அவர் என்ன பண்ணுவார், பரிசுத்தாவி நம்ம மனதை மறுரூபப்படுத்தி கொஞ்சமாவது பவுல் மாதிரி நம்ம மாறுறதுக்கு நமக்கு உதவி செய்வார், நம்மளை மறுரூபப்படுத்துவார். ஒரு பிரதர் போன வாரம் சொன்ன மாதிரி அவரில் இருக்கிற 1% இருந்தால் நமக்கு போதும், வாழ்க்கை எங்கேயோ போயிடும் இல்லைங்களா. அந்த 1%ஆவது இந்த பிலிப்பியர் முடிக்கிறதுக்குள்ள ஆவியானவர் நமக்கு செய்யணுன்ற ஜபத்தோடு நம்ம படிப்போம். இந்த பிலிப்பியர் அவர் எழுதிட்டு வந்துட்டு இருக்காரு, முதல்ல அந்த மக்களை வாழ்த்தி விட்டு அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு அவர்களுக்காக ஜபம் பண்ணி 12வது வசனத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அவர் எப்படி பார்க்கிறார் என்றத சொல்றார். அவருடைய கடந்த காலத்தை எப்படி பார்க்கிறாரு, அவருடைய நிகழ்காலத்தை எப்படி பார்க்கிறார், அவருடைய எதிர்காலத்தை எப்படி பார்க்கிறார், நீங்க எப்படி பார்க்கறீங்க வாழ்க்கைய. பவுல் அவர் வாழ்க்கையை இந்த கண்ணோட்டில் பார்க்கறதுனால சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கார். நீங்க உங்க கடந்த காலத்தை பார்க்கிற பார்வை, நிகழ்காலத்தை, வரப்போற காலத்தை எப்படி பார்க்கறீங்களோ அதை பொறுத்து தான் இப்ப சந்தோஷம் இருக்கும். பாருங்களேன், பவுல் எப்படி பார்க்கிறாருன்னு பாருங்களேன். கடந்த காலத்தை எப்படி பார்க்கிறாரு, நமக்கு ஏற்கனவே 12வது வசனத்தில் என்ன சொன்னார், தனக்கு எனக்கு சம்பவித்த எல்லாமே, எவ்வளோ காரியம் அவருக்கு நடந்துச்சு, தனிப்பட்ட விதத்தில் எவ்வளோ கஷ்டங்கள், அதெல்லாம் பயங்கரமான காரியங்கள், அதெல்லாம் எழுதுனா எவ்வளோ எழுதலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13-28 வரைக்கும் அதான் கதை, அதை வச்சுக்கிட்டு ஒரு எத்தனையோ புக்ஸ் எழுதலாம். அது எதையுமே விளக்கி சொல்லலை அவர். பாருங்களேன், எனக்கு சம்பவித்த எல்லாமே, எவ்வளோ அந்த ஜெய அவருக்கு, அவர் ஃபர்ஸ்ட் மிஷினரி ஜேர்னி, செகண்ட் மிஷினரி ஜேர்னி, அதுக்கப்புறம் அவர் அந்த ஆலயத்தில் அவரை பிடிச்சி கலகம் பண்ணி அடித்து வெறித்தனமாக அந்த கூட்டம் சேர்ந்துக்கிட்டு அவரை பிடிச்சி அதுக்கப்புறம் அவரை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து சிசேரியாவுக்கு அவரை அனுப்பி அங்கே ஃபிலிக்ஸு ஃபெஸ்டஸுக்கிட்ட கீழே இருந்து 2 வருஷம் வாடிக்கிட்டு அதுக்கப்புறம் ரோமுக்கு போகணும்னு கப்பலில் போட்டு கப்பல் சேதம் ஆகி அந்த ஐலாண்டில் பாம்பு இதெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் வந்து ரோமில் இன்னும் 2 வருஷம், அது எதுவுமே அவர் விளக்கல. எனக்கு சம்பவித்த எல்லாமே, அதெல்லாம் முக்கியம் இல்லை, எது தெரியுமா முக்கியம், அதை சம்பவித்த எல்லாமே சுவிசேஷம் பரவுவதற்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறியணும், அதுதான் முக்கியம். எனக்கு நடந்தது எது முக்கியம் இல்லை, நடந்தது எல்லாமே அதை சொல்லி உடனே முடிச்சுட்டாரு. ஆனால் எது முக்கியம் தெரியுமா, என் வாழ்க்கையில் எது முக்கியம் தெரியுமா, எதுக்காக தெரியுமா நான் வாழ்கிறேன், என்னுடைய நிகழ்காரியத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த நிகழ்காரியம் எல்லாம் சுவிசேஷம் பரவுவதற்காக பயன்பட்டுச்சு. அந்த பார்வையில் பார்க்கும்போது சந்தோஷம் இருக்கு, சந்தோஷம். அப்படித்தான் அவருடைய நிகழ்காரியத்தை, கடந்த காரியத்தை அவர் பார்த்தார் இல்லைங்களா. அவருடைய பாஸ்ட் லைஃப், ஒரு மனுஷனுடைய குறிக்கோள் எல்லாத்த விட சுவிசேஷம் பரவணும் அப்படின்றதுக்காக வாழ்ந்த மனுஷன். பவுல்கிட்ட கேட்டிங்கன்னா, பவுல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பவுல் அப்படின்னு கேட்டால், நான் எப்படி இருக்கணும்னு என்னங்க கவலைப்படுறது, சுவிசேஷம் எப்படி இருக்குது பரவுதுன்னு கேளுங்க, அதுதான் கவலை. அது பரவுச்சுன்னா நான் நல்லா இருக்கிறேன், நான் இருக்கிறேன் கவலைப்படாது. நான் ஜெயிலில் இருக்கணும், சாப்பிட்டனோ சாப்பிட்லையோ, உடம்பு சரியிலையோ உடம்பு சரியிலையோ, அதை பற்றி விஷயம் இல்லை, சுவிசேஷம் பரவுச்சா, ஐ எம் ஹாப்பி. அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன், ஒரு பேஷன் ஃபார் த காஸ்பிள் இல்லைங்களா. சுவிசேஷம் பரவிச்சுன்னா அவருக்கு சந்தோஷம், அது பரவிச்சு. அவருடைய நிகழ்காலத்தினால, கடந்த கால அனுபவத்தினால பரவிச்சு எதுன்னு 2 ஆதாரம் கொடுக்கிறாரு. சபைக்கு வெளியே பரவிச்சு, ஏன் அவருடைய கட்டுகள், அவர் ஜெயிலில் இருந்தாலும் ஜெயிலில் ஏன் இருக்கிறாருன்னா, ஏசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணதுனால ஜெயிலில் இருக்கிறாருன்னு எல்லாருக்கும், அங்கே இருக்கிற போர் சேவகர்களுக்கு, அந்த அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு, அரண்மனையில் போர் சேவகர் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அரண்மனையில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக அவர் காஸ்பலை கேட்க வராங்க, ஊரெல்லாம் சுவிசேஷம் பரவுது, அதனால அவருக்கு சந்தோஷம். சபைக்கு வெளியே மாத்திரம் இல்லை, சபைக்கு உள்ளே இருக்கிற மக்களும், ரோம் சபையில் இருக்கிற மக்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கணுன்ற அனலும் தீயும் ஆர்வமும் அவங்களுக்கு பயங்கரமாக வந்து எல்லாரும் தைரியத்தோடு துணிச்சலோடு அறிவிக்கிறாங்க இவருடைய ஜெயிலில் இருக்கிற அனுபவத்தினால, அதனால அவருக்கு சந்தோஷம். அவருடைய கடந்த காலத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுறார், சுவிசேஷம் பரவுதுன்னு சந்தோஷப்படுறார். எப்படி அவருடைய நிகழ்காலம், அவருடைய பிரசன்ட், அவருடைய ஃபியூச்சரை எப்படி பார்க்குறாரு, அதுதான் நமக்கு 15-20 நமக்கு சொல்கிறாரு. அவருடைய நிகழ்கால பார்வை, அவருடைய ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சரையும் எப்படி பார்க்குறார், இன்றைக்கி அவருடைய ப்ரெசண்ட்டை எப்படி பார்க்குறாருன்னு 15-18 வரைக்கும் 3 தலைப்பில் பார்க்கலாம். பிலிப்பியர் 1:15-18. ரிஃபார்ம் சர்ச்சில் பிரசங்கத்தை கேட்கணும்னா பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு அந்த வசனத்தை ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருந்து அந்த வசனத்தை இங்கே வரும்போது அந்த வசனத்தின்படி இவர் சொல்கிறாரா அப்படின்னு கேட்கணும். அதுதான் பிரசங்கத்தை கேட்கறது இல்லைங்களா. என்ன கதை கேட்கக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 15-18 வரைக்கும் என்ன சொல்கிறார் பவுல். மூணு காரியத்தை மூணு தலைப்பில் படிப்போம். கிறிஸ்துவை தவறான நோக்கத்தோடு பிரசங்கம் பண்ணுறது, கிறிஸ்துவை சரியான நோக்கத்தோடு பிரசங்கம் பண்ணுறது, அதுக்கு பவுலுடைய பதில். ஓகே, இதுதான் மூணு காரியத்தை பார்க்க போகிறோம். 14 வசனத்தில் ஏற்கனவே சொன்னார், ரோம் சபையில் இருக்கிற அநேக சகோதரங்க கிறிஸ்துவை ஆர்வத்தோடு இப்போ பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு சொன்னார். ஆனால் அங்கே வந்து ரெண்டு வித்தியாசமான நோக்கத்தோடு பிரசங்கம் பண்ணுறாங்க. நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் இங்கே கள்ள போதகர்களை பற்றி பேசலை. கள்ளப்போதகர் யாருக்கு இயேசுவை பற்றி சொன்னாலும் நம்ம சந்தோஷப்படணும்னு அவர் சொல்லலை. இவர் திருப்பி திருப்பி கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்றார். பாருங்களேன், 15 வசனத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து ப்ரீச் கிரைஸ்ட், 16 ப்ரீச் கிரைஸ்ட், 3 வசனத்தில் வலியுறுத்துறாரு. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுறாங்க. கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா யார் என்ன, கிறிஸ்து யார், தேவனாக மனிதனாக அவர் என்ன நமக்காக செய்தார் சிலுவையில், அவருடைய கிருபாதார பலியினால நமக்கு என்ன கிடைக்குதுன்னு, கிறிஸ்து யாரு, அவர் என்ன செய்தார், அவரை நம்ம எப்படி நம்பணும்ன்ற காஸ்பில் அவங்க பிரசங்கம் பண்றாங்க. அதுல எந்த புரட்டலும் அவங்க செய்யல, அது வரைக்கும் சந்தோஷம். அதை திருப்பி திருப்பி அதை வலியுறுத்துறாரு. ஏன்னா கள்ள போதகர்களை பத்தி அவர் பேசுவார் இதுக்கப்புறம். இதே நிருபத்தில் 4 நாய்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு. யார் நாய்கள்னு கூப்பிடுறாரு? கள்ள போதகர்களை தான். கலாத்தியரில் நாங்கள் அறிவித்த சுவிசேஷமே அன்றி வேறு சுவிசேஷத்தை யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்றார். அதனால் கள்ள போதகர்களை பற்றி பேசலை. கண்டென்ட் எடுத்தோன்னா காஸ்பலை துல்லியமாக கரெக்டாக ப்ரீச் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி தான் இவர் பேசுகிறார். முதலாவது ஆனால் என்ன பிரச்சனை, ரெண்டு வித்தியாசமான நோக்கத்தோடு பிரசங்கம் பண்ணுறாங்க. முதலாவது தவறான நோக்கத்தோடு பண்ணுறாங்க. என்னங்க தவறு? 15 சிலர் பொறாமைனாலும் விரோதத்தினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். என்ன ஒரு அதிசயம், இப்படியெல்லாம் ப்ரீச்சிங் பண்ண முடியும் தெரியுமா? சில பேர் பொறாமைனால, யார் மேலே பொறாமை? பவுல் மேலே இவங்களுக்கு பொறாமை, பவுலுடைய ஊழியத்தின் மேலே பொறாமை. அதனால அந்த பொறாமை, பொறாமைனா என்ன தெரியுமா, நமக்குள்ள வயிற்றுக்குள்ள யாருக்காவது ரொம்ப நல்ல வரம், நல்ல வீடு, நல்ல கார் இருந்தால் வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி ஆகுமே தெரியுங்களா, அப்படியே எரிச்சல், பயங்கரமான பாவம். ஆதியில் தேவ தூதனை பிசாசா மாத்தினது அந்த பொறாமை தானே. நான் பெருசாக இருக்கணும், எனக்கு தான் எல்லாம் இருக்கணும்னு மத்தேயு சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை யூத தலைவர்கள் சிலுவையில் அறைஞ்சதனுடைய பிரதான நோக்கம் இயேசு மேலே இருந்த பொறாம், அந்த பொறாமை தான் தேவகுமாரனையே சிலுவையில் அறைஞ்ச வச்ச அந்த பாவ நோக்கத்தில் இவங்க கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறாங்களா. பாருங்களேன், பொறாமைனால் பவுலுடைய ஊழியம், பவுலுடைய வரங்கள் அதெல்லாம் பார்த்து பொறாமை. அந்த பொறாமை என்னவும் செய்தா இன்னொரு வார்த்தையை சொல்றார், விரோதத்தினால். விரோதத்தினால் ஒரு விரோதம், ஒரு பகை, ஒரு போட்டி. என்ன பவுல் பண்றது? அவருக்கு போட்டியாக, அவரை விட பெட்டராக நாங்கள் போட்டியாக பண்ணுவோம், ரைவல்ரி. பாருங்களேன், பவுல் மேலே பொறாமை, அதனால பவுலை தாக்கும்படிக்கு, பவுலை குறைத்து, பவுலை மிஞ்சும்படிக்கு ஒரு போட்டி போட்டு பிரசங்கம் பண்றாங்க. இன்னொரு என்ன பிரச்சனை அவங்க கிட்ட? பொறாம, விரோதம். அடுத்தது என்ன சொல்றார் 16 சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள். அது தமிழ்ல ராங், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா செல்ஃபிஷ் ஆம்பிஷன். கிறிஸ்துவை ஏன் பிரசங்கம் பண்றாங்க? வெறும் பொறாம விரோதம் மாத்திரம் இல்ல, சுயநல லட்சியத்தினால, சுயநல நோக்கங்கள்னால. கிறிஸ்துவ வந்து கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணும், மக்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுன்ற எண்ணம் இல்லை அவங்களுக்கு. கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறதுனால தங்களுக்கு கிடைக்கிற ஆதாயம், தங்களுக்கு கிடைக்கிற புகழ், தங்களுக்கு கிடைக்கிற பேர், தங்களுக்கு கிடைக்கிற, தங்களுக்கு என்ன கிடைக்கும், அதனால சுயநல லட்சியத்தினால தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. ரொம்ப முயற்சி, ரொம்ப ஆர்வம், ரொம்ப நேரமெல்லாம் செலவிட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க. ஏன், அந்த நோக்கம் என்ன? சுயநல லட்சியம். எவ்வளோ பணம் சுருட்டலாம், எவ்வளோ பேரை வாங்கலாம், எவ்வளோ நம்மளை மக்கள் மெச்சத்துக்குவாங்க, அதுக்காக பண்ணுறாங்க. கடைசியாக சுத்த மனதோடு பண்ணாமல், சுத்த மனதோடு செய்யல அவங்க, சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல். அப்படின்னா சுத்த மனசு இல்லை அவங்களுக்கு, ஒரு கலப்படமான மனசு, பொறாமை இருக்குது, விரோதம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் கவனிச்சுக்கணும், இவங்க கிறிஸ்துவ துல்லியமாக கரெக்டாக தான் ப்ரீச் பண்ணுறாங்க, கள்ளபோதகத்தை ப்ரீச் பண்ணல. இவங்க நோக்கம் தவறானது, பொறாமை, விரோதம், சுயநல லட்சியம், சுத்த நோக்கம் இல்லை. இன்னொன்று 18வது வசனத்தில் இன்னொன்று சேர்க்கிறார், எப்படி பண்ணுறாரா, வஞ்சகத்தினால். வஞ்சகம் அப்படின்னா போலித்தனம், ஏமா. ரொம்ப கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் மாதிரி, கிறிஸ்துவுடைய உண்மையான ஊழியக்காரன், ஆத்மாவில் அக்கறை இருக்கிற மாதிரி, ரொம்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக எப்போ பாரு, ரொம்ப இது மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் ட்ராமா, போலித்தனம், பிரிட்டன்ஸ், போலித்தனத்தினால் பிரசங்கம் பண்ணுறாங்க, ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு சோகமான ஒரு பிரசங்கம் இது, பார்க்க முடியுமா நம்மளால? எல்லாரும் கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய நோக்கங்கள் பாருங்களேன், இப்படி நோக்கங்கள் இருக்கான், இப்படி பண்ணுறாங்களாம், பொறாமையில், விரோதத்தில், சுயநல லட்சியத்தில், உண்மை இல்லாமல் நாடகம் பண்ணிக்கிட்டு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறாங்க. ஏன் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, அதுக்கு அவங்களுடைய குறிக்கோள் என்ன? 16வது வசனத்தில் 2வது பாகத்தில் சொல்கிறாரு, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தை கூட்ட நினைத்து, எனக்கு ஆல்ரெடி கட்டுகள் இருக்குது, நினைத்து, அவங்க நினைத்து பிளான் பண்ணி ஸ்கீம் பண்ணி பண்ணுறாங்களாம். என்ன அவங்களுடைய பிளானிங்கு, இந்த ஸ்கீம், இதனுடைய நோக்கம் என்னன்னா, பவுலுடைய தண்டனை அவருக்கு பத்தாது, இன்னும் அவருடைய தண்டனையை தீவிரப்படுத்தணும், அவருக்கு இன்னும் துக்கத்தை, கஷ்டத்தை, வேதனையை ஏற்படுத்தணும் என்பதற்காக செய்கிறாங்களாம். என்ன ஒரு சாடிஸ்ட், யோசிச்சு பாருங்களேன், பவுலுடைய துக்கத்தை, ஏற்கனவே அவருக்கு வர கஷ்டம் பத்தாது, ஒரு ஃப்ரிக்ஷன்ற வார்த்தை, அந்த வார்த்தை என்னன்னா, என்னுடைய கட்டுகளோடு உபத்திரவம்னா, அவருக்கு கழுத்தில் செயின் மாட்டியிருக்கிறாங்க, கையில் செயின், காலில் செயின், அது கட்டி இருக்கிறாங்க, அது இன்னும் கொஞ்சம் டைட்டாக கட்டி, அது கட்டும் போது அரிக்கும் இல்லையா, செயின் கட்டினா நமக்கு எப்படி கையெல்லாம் அரிக்கும் இல்லைங்களா, ரப் ஆகும், அது இன்னும் கொஞ்சம் அதை டைட் பண்ணி இன்னும் அரிக்கும், தோலெல்லாம் உரிகிற மாதிரி அரிக்கணும், என்ன ஒரு எண்ணம். அதுக்கு தான் அவங்க பிரசங்கம் என்ன பண்ணுறாங்களாம், அதை அப்படி செய்யணும்னு பவுல் ரொம்ப விரும்புகிற சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவருக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. என்ன சொல்வது, யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு இன்னும் டார்ச்சர், ரொம்ப சோகம். இது யார் செய்யறதான், சபைக்கு வெளியில் இயேசுவை தெரியாதவங்க இல்லை, ரோம் சபையில் இருக்கிற விசுவாசிகள், சாதாரண புதுசாக வந்த விசுவாசிகள் இல்லை, காஸ்பலை நல்லா அறிஞ்சு, எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறாங்கன்னா, நல்லா கிளியராக தெளிவாக ப்ரீச் பண்ண முடியும், அவங்கனால தப்பில்லாமல் ப்ரீச் பண்ண முடியும். அவங்க செய்கிற நோக்கம் இது. பவுலுக்கு துக்கம், எப்படிங்க இது, இவங்க இப்படி பிரசங்கம் பண்ணுறதுனால பவுலுக்கு துக்கம் வரும், பலது யோசிச்சு பார்க்கலாம், அதை அவர் விவரிக்கல, நம்ம யூகம் பண்ணலாம். ஏன்னா ரோம் சர்ச் வந்து பவுல்னால் ஏற்படுத்தப்படலை, பவுல் அங்கே வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு வரலாறு நமக்கு சொல்லுது, பேதுரு அங்கே போய் ஆரம்பத்தில் ஏற்படுத்தினார், அது அங்கே இருந்த சில பிரசங்கிகள் வந்து அது வளர்ந்துக்கிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு, சபை இருந்துச்சு ரோம், பவுல் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே சில பிரசங்கிகள் அருமையாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அது வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு சபை, அவங்க தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க அந்த ஊர்லேயே, சபை ரோம் சர்ச் ஃபேமஸாக இருந்தாங்க, அந்த பிரசங்கிகள் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க, எல்லாரும் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த யூதனை ஜெயிலில் பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் போடும்போது இந்த ஆள் பண்ணுற பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான அந்த பிரிட்டோரியம் கார்டெல்லாம் கேட்டு மாற ஆரம்பிக்கிறாங்க, அந்த அரண்மனையில் இருக்கிற சீசருடைய குடும்பத்தாரே கன்வெர்ட் ஆகுறாங்க, ஊரில் எல்லாரும் அவர் பிரசங்கத்தை கேட்க போகிறாங்க, சபையில் கூட இவங்க சபை ரோம் சபை நடத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த சபை மக்களும் அங்கே தான் போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் சர்ச்சில் இந்த பாஸ்டர்ஸ், இந்த பிரசங்கிகள், ஊழியக்காரெலாம் வரும்போது என்ன நடக்குது, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், பாஸ்டர் நாங்கள் போன வாரம் ரோம் பவுலை பார்க்கலான்னு போனோம், எங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்டதில்லை, என்ன பிரசங்கம் பண்ண, என்ன அருமையாக இருந்துச்சுன்னு ஒரு வேளை எனக்கு சொன்னான், நான் எவ்வளோதான் பரிசுத்தமானா இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், ஆமாவா நம்ம இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்தது இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, அங்கே எங்கேயோ கேட்டது விசேஷமாக இருக்கேன்ற ஒரு பொறாமை. இல்லைங்களா? அப்படி ஒரு பொறாமை தான் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு பொறாமை இந்த பிரசங்கிகளுக்கு. நேற்று வந்த ஆள், நம்ம எவ்வளோ நாளாக இந்த சபையில் இருந்திருக்கிறோம், இந்த ஆள் வந்து ஒரு பெரிய எழுப்புதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாரும் காஸ்பலை கேட்குறாங்களே, நம்மளை ஃபாலோ பண்ணுறது, நம்முடைய ஊழியெல்லாம் குறையுது, நம்ம பேரெல்லாம் இப்போ பவுல் தான், எல்லாரும் பவுலை பற்றி எல்லாம் பேசுகிறாங்களே போது இவங்களுக்கு பொறாமை. பாருங்களேன், பொறாமைனால இந்த தலைவர்கள் என்ன செய்கிறாங்க? ஓகே, அவங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லும்போது பவுலை புகழ்கிறாங்க, பவுலுடைய பிரசங்கத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க, பவுலுடைய ஊழியத்தை பற்றி பேசும்போது இவங்க மூக்கு கோணையாக போகுது. அப்படியா சமாச்சாரம் அப்படின்னு கோணையாக பொறாமையில் இதாகி அவங்க என்ன முடிவு பண்ணாங்க? ஓகே, ஆல் ரைட், பவுல் அவ்வளோ ஃபேமஸாக பிரசங்கம் பண்ணி அந்த ஆள் உள்ளே இருந்தே அவளை செய்யும் போது நம்ம வெளியில் இருக்கிறோம், அவரை விட மிஞ்சி எவ்வளோ பிரசங்கம் பண்ணலாம். அந்த பொறாமையில் தூண்டி அவருக்கு போட்டியாக, அவருக்கு விரோதமாக, அவர் இது வரைக்கும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார், அவர் இன்னமே டெய்லி அவர் பவுலோட மிக ஆர்வத்தோடு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண போகிறார். பவுல் அவ்வளோ ஃபேமஸ் ஆனது இயேசுவை பிரசங்கம் பண்ணியா, நானும் இன்னும் நாங்களும் இன்னுமே பண்ண போகிறோம், மிகுந்த ஆர்வத்தோடு நைட் அண்ட் டேவா பண்ண போகிறோம், இனிமேல் பவுலை கேட்குறவங்கெல்லாம் எங்களை கேட்க வர ஆரம்பிக்கணும், அந்தளவுக்கு ஆர்வத்தோடு நாங்கள் பண்ணுவோம், அந்த பவுலோடு பின்பற்றவங்களெல்லாம் எங்களை திருப்பியும் பின்பற்றணும் என்ற பொறாமையின் நோக்கம். சரிங்களா? அந்த நோக்கத்தில் தான் ஆர்வத்தோடு இவங்க பண்ணுறாங்க அவங்களுடைய. அதனால விரோதத்தோடுனா, விரோதம் ஒரு போட்டின்னு வரும்போது நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்ககிட்ட போட்டி போட மாட்டோம் இல்லைங்களா. நமக்கு பொறாமை வந்துச்சுன்னா நமக்கு மேலே இருக்கிறவங்கக்கிட்ட போட்டி போட்டு அவங்கள கீழே தள்ளி நம்ம மேலே போகணுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இவங்க பவுல் மேலே இருக்கிறார், அவர் பேர் தான் எல்லாரும் பேசுகிறாங்க, பவுலை விட அதிகமாக பிரசங்கம் பண்ணி அவரை எப்படியாவது கீழே தள்ளி நம்ம டாப் ஆகிறோம். அதான் அவங்களுடைய வேலை. பாருங்களேன், அதை கீழே தள்ளணும், அது சுயநல நோக்கத்தோடு நாடகம் பண்ணி பவுலை விட ஆர்வம் இவங்களுக்கு, இயேசுக்காக என் உயிரியை அவங்க கொடுப்பேன்ற ஆர்வத்தோடு பிரசங்கம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஏன் செய்கிறாங்களா? இது என் கட்டுகளுக்கு உபத்திரவத்தை கூட்ட, எனக்கு டார்ச்சர் அதிகம் பண்ணணும். எப்படி இதை டார்ச்சர் பவுலுக்கு அதிகம் பண்ணணும்? பல விதங்களில் பண்ணலாம். யோசிச்சு பாருங்கள், பவுல் ஜெயிலில் இருக்கிறார் இயேசுவை ப்ரீச் பண்ணதுக்கு, இப்போ இவங்க போய் ஊரெல்லாம் திருப்பி ஜாஸ்தியாக ப்ரீச் பண்ணி ரோமெல்லாம் கேட்கும்போது அந்த தலைவர்கள் போலீஸெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த ஆள் ஜெயிலில் போட்டதுனால எல்லாம் ரொம்ப ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே, பைத்தியகார்த்தனமாக ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே எல்லாம், இதெல்லாம் இந்த ஆள்னால தானே வந்துச்சு, இன்னுமே இந்த ஆளுக்கு ஃப்ரீடமை நிறுத்து, இந்த ஆளுக்கு தண்டனையை அதிகப்படுத்து இல்லைங்களா பண்ணுவாங்க. இதனால தானே எல்லாம் இப்போ வெறித்தனமாக ஆடுறாங்க, இந்த ஆள் சீக்கிரம் தூக்கில் போடலாம் அப்படின்னு அவருக்கு வேதனையை அதிகப்படுத்தலாம் என்ற நோக்கம்தான் அவங்களுக்கு. ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும்னு இல்லை, பவுலுக்கு வேதனை அதிகப்படுத்தணும், அவர் குறையணும், நம்ம உயரணுன்ற நோக்கத்தோடு. சரிங்களேன், இன்னும் சில இடங்களில் பார்த்து அவரை பற்றி மக்கள் எல்லாம் அவருக்கு அவங்கக்கிட்ட வரும்போது பவுலுக்கு விரோதமாக சில காரியங்கள் சொல்லலாம். என் சகோதரர்களே, இயேசுவை கேளுங்க, இயேசுடைய வல்லமையை கேளுங்கள், இயேசு கிட்ட வாங்க, இயேசு உங்க கட்டுகளை எல்லாம் உடைக்கிற தேவன். ஆனா இந்த பவுல் கட்டுகளோடு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற பவுலா இயேசுடைய ஊழியக்கார்? சிந்தித்து பாருங்கள், இயேசு கட்டுகளை இந்த பிரசங்கிகள் ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர்ஸ் இல்லைங்களா, செழிப்பு உபதேசம், இயேசு கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் கட்டுகள் உடைஞ்சிடும், குடும்ப கட்டுகள் உடைஞ்சிடும், அதை உடைஞ்சிடும், இதை உடைஞ்சிரும்னு, வியாதி கட்டுகள் உடைஞ்சிரும்னு. இந்த பவுல் உண்மையான அப்போஸ்தலனா இருந்தா சங்கிலி போட்டுக்கிட்டு ஏங்க ஜெயிலில் உட்காந்துருக்கிறாரு? பேதுரு மாதிரி உடைச்சறிஞ்சுக்கிட்டு வரணும் இல்லையா? அந்த கட்டுகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மனுஷ உண்மையான கடவுள் அவரை கைவிட்டதுனால், அவர் பாவம் செஞ்சு ஆண்டவர் அவருக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலில் போட்டிருக்கிறார் அப்படின்னு பவுலுடைய ஊழியத்தையும் பேரையும் கேரக்டரையும் தாக்கி அவருக்கு டார்ச்சர் ஏற்படுத்துகிறான். மக்கள் எல்லாம் இவங்க கிறிஸ்துவ பிரசனால இவங்ககிட்ட வராங்க, பவுல் பேரை கெடுக்கிறாங்க. பாருங்களேன், அதனால ஆண்டவருடைய வல்லமை என்பது அவருக்கு தெரியவில்லை. ஆண்டவருடைய வல்லமையான அப்போஸ்தலனாக இருந்தால் வியாதிகள் சுகப்பட வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும், சங்கிலிகள் உடைய வேண்டும். எங்க உடைய சங்கிலி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு இவர், இவரெல்லாம் ஒரு அப்போஸ்தலனா அப்படின்ற செழிப்பு உபதேசம் ப்ரீச்சிங்காக இருக்கலாம், இல்லை புது நியோ டாக்ஸாலஜின்னு, நியோ ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா பழைய ஆளுங்கள்லாம் போயிடுச்சு, இன்னமே நம்ம மார்ட்டின் லூத்தர் அவங்கெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. இது புது ஜெனரேஷன், இது புது ஆட்கள், அதான் வாலிபர்கள்லாம், இது புது சர்ச்சு, மியூசிக்கை போடு, டான்ஸ் ஆடு, ஆராதனையா, பிரசங்கமா. இது நியூ ஜெனரேஷன், தீஸ் ஆர் த நியூ ஜெனரேஷன். நம்ம பழைய பவுல் வந்து பழைய ஆள், அவர் காலெல்லாம் முடிஞ்சிட்டு, அதுக்கு தான் ஆண்டவர் ஜெயிலில் போட்டார், தூக்கில் போட்டுருவார் சீக்கிரம். இன்னுமே புது ஆட்கள் நாங்கள் தான் அப்படின்னு பவுல குறைவுபடுத்தி, இன்னொன்று சுயநல லட்சியத்தோடு இவங்க செய்யும் போது சுயநல பணம் வாங்கியிருக்கலாம் இல்லைங்களா, கூலிக்கு மாரடிக்கிற வேலையை இவங்க செஞ்சுருக்கலாம். சில பேர் அப்படி செய்யும் போது என்ன ஆகுது, ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம், சில பேர் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பணத்துக்காகவும் புகழ் ஆளுகளை கூட்டுறதுக்காகவும் செஞ்சாங்கன்னா, மற்ற எல்லாரும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவங்களும் அதே அதுக்காக தான் செய்வாங்கன்னு நினைப்பாங்க இல்லையா. யோசிச்சு பாருங்களா, ஒருத்தர் செய்யறதுனால. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் போய் ரொம்ப அந்த கம்பெனி மேலே அன்போடு நீங்கள் ரொம்ப இந்த கம்பெனி வளரணும் அப்படின்னு உழைக்கிறீங்க, இன்னும் ஒரு 10 பேர் வந்து அவங்களுக்கு சம்பளம் வந்தால் போதும், ஜாஸ்தி சம்பாதிக்கணும், ப்ரொமோஷன் வரணும், பணம் வேணும்னு உழைக்கிறாங்க. இப்போ நீங்கள் கம்பெனி அன்புக்காக உழைக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா, இல்லை இவனும் பணத்துக்காகத்தான் செய்கிறான் அப்படின்னு. இப்போ நம்மளும் அதான ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ண பார்க்குறோம், இயேசுவை பற்றி சொல்ல உங்களெல்லாம் தெரியும் யா, ஊரெல்லாம் பணம் வியாபாரமாக போச்சு, சுயநல லட்சியத்துக்காக, ஆளை கூட்டுறதுக்காக, பேருக்காக, பணத்துக்காக செய்கிறீங்க அப்படின்னு பவுலுக்கும் அந்த கெட்ட பேர் வாங்கி தர்றதுக்கு. இப்படி எல்லாம் இவங்க பவுலுக்கு டார்ச்சரை கொடுக்கலாம், அவர் பேரை அவமதிக்கலாம் சுயநல லட்சியத்தோடு. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பவுலுடைய ஊழியத்தை, கேரக்டரை எல்லாம் தாக்குறது தான் இவங்களுடைய வேலை, தப்பான நோக்கத்தோடு செய்கிற பிரசங்கிகள். ஓகே, ஆனால் இவங்க மட்டுமா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இவங்க மட்டும் இல்லை, இன்னொரு கூட்டமும் இருக்கு, சரியான நோக்கத்தோடு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்கள். 15வது வசனத்தில், சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் என்ன போட்டிருக்கு, நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். குட்வில், நல்ல மனசு அவங்களுக்கு. குட்வில் பொறாமைக்கு விரோதம் நல்ல மனசு இல்லைங்களா, நல்ல மனசு அவங்களுக்கு. பொறாம மனசு ஒன்று, நல்ல மனசு ஒன்று. இவங்க நல்ல மனசு, பவுல் மேலே அவங்களுக்கு நல்ல எண்ணம், பவுல் ஒரு ஊழியக்காரன்ற ஒரு எண்ணம் இல்லைங்களா. அந்த பொறாமையினுடைய ஆப்போசிட், இவங்களுக்கு பவுல் மேலே சந்தோஷமாக இருக்கிறாங்க, பவுல் மேலே திருப்தியாக இருக்கிறாங்க. பவுல் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அப்போஸ்தலன்னு நினைக்கிறாங்க. அவருக்கு நல்ல எண்ணத்தோடு பவுலோடு பரிதபித்து, பவுலோடு ஒத்துழைத்து அவங்க கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட மக்கள், பொறாமை இல்லாத மக்கள். இன்னொன்று சொல்கிறாரு, இப்போ நான் 17வது வசனத்தில், சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். நல்ல மனசு மாத்திரம் இல்லை, அன்பு ஊழியத்தில் ரொம்ப முக்கியம். அன்பு, அன்புனா என்ன, அன்புனா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பொங்குறது இல்லை, சுயத்தை மறுத்து சுய தியாகத்தோடு மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யறது இல்லைங்களா. சுயநலம் இல்லாமல் அகாப்பேன்ற அன்பு, ஆண்டவருடைய அன்புகிட்ட இருந்து பார்த்து நம்ம படிக்கிறோம். ஒரு சிந்தனை பூர்வமான, எல்லாம் சும்மா அனாவசியமாக உணர்ச்சி வசப்பட்டு காட்டுற அன்பு இல்லை, சிந்தனை பூர்வமான அகாப்பே அன்பு. அந்த அன்போடு அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க. இன்னொன்றும் 18வது வசனத்தில், உண்மையினாலாவது, உண்மையோடு. இவங்க நாடகம் போடுறவங்க மாதிரி இல்லை, இவங்க உண்மையாக ஆண்டவரை பிரசங்கம் பண்ணுறாங்க. நல்ல மனசு, அன்போடு, உண்மையோடு செய்கிறாங்க. இவங்களுடைய குறிக்கோள் என்ன, அந்த மக்களுடைய குறிக்கோள் பவுலுக்கு வேதனையை கூட்டணும்னு. இவங்களுடைய குறிக்கோள் என்ன, 17வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்களா,
சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள்.
இவங்க எந்த எண்ணத்தோடு அறிவிக்கிறாங்க, சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டேன் என்று அறிந்து. என்ன வந்து அவங்க பார்க்கும்போது, ஆண்டவர், நான் ஜெயிலில் இருக்கிறது ஆண்டவர் கொடுத்த தண்டனையாக பார்க்கல, நான் உண்மை இல்லாததுனால ஆண்டவர் என்னை ஜெயிலில் போடலை, நான் உண்மையாக இருந்ததுனால தான் ஜெயிலில் இருக்கிறேன், என்னுடைய ஊழியத்தின் வெற்றியினால தான் ஜெயிலில் இருக்கிறேன்னு பார்த்து ஆண்டவர் பிரத்யேகமாக என்னை ஏற்படுத்தி, அப்பாயிண்டட்ன்றது வந்து ஒரு மிலிட்ரி வேர்ட், ஒரு சோல்ஜர் வந்து ஒரு அரண்மனையை காக்கிறதுக்காக வைக்கப்பட்டது. அந்த மாதிரி சுவிசேஷத்தை தற்காப்பதற்காக, உத்தரவு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் எங்க ரோம் அரசாங்கத்துக்கு முன்னாடி என்னை வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு காஸ்பலுக்கு நான் டிஃபெண்ட் பண்ணணும், காஸ்பல் அறிவிக்கணும் என்பதற்காக என்னை இங்க வச்சிருக்காருன்னு பார்த்து நல்ல மனசோடு, அன்போடு எனக்கு என்னை சப்போர்ட் பண்ற மாதிரி பிரசங்கம் பண்றாங்க. அதை சந்தோஷத்தோடு சொல்றாரு பாருங்களா. ஓகே, ரெண்டு விதமான கூட்டம், தவறான பொறாமையில், விரோதத்தில், சுயநல லட்சியத்தில் பிரசங்கம் பண்ணுற ஒரு கூட்டம், இன்னொன்று அன்பில் நல்ல மனசில், ரெண்டு பேர் கான்ட்ராஸ்ட், ரெண்டு பேர் கான்ட்ராஸ்டாக இருக்கிறாங்க. ஒருத்தருடைய நோக்கம் என்ன, பவுலுடைய வேதனை அதிகப்படுத்தணும், இன்னொன்று பவுல் யார் அவருடைய ஊழியக்கார அவர் சப்போர்ட் பண்ணணும். இது ரெண்டு பேரை பற்றி சொல்கிறார். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பவுலுடைய நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கஷ்டமான நிலைமை, அவர் மனசில் போய் யோசிச்சு பார்த்து அவருக்கு என்ன வேதனை இது கொடுக்கணும், உங்களால் யோசிக்க முடியுமா? எங்கே இருக்கிறார் அவர்? ஜெயிலில் இருக்கிறார் மனுஷன். பாவம், எல்லாரும் கைவிட்ட நிலையில் ஜெயிலில் இருக்கிறார். எவ்வளோ வலி! நம்ம வாழ்க்கையிலேயே விசுவாசிகளாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும், ஒரு பாஸ்டராக இருந்தால் தெரியும், பாஸ்டராக எனக்கு தெரியும், ரொம்ப வேதனை என்னன்னா, சுயநலமே இல்லாமல், எந்த உள்நோக்கம் இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது நம்மளை பற்றி தப்பு தப்பாக சொன்னாங்கன்னா அது ரொம்ப வலி கொடுக்கும். நம்மளை பற்றி புறம் பேசினாங்கன்னா ரொம்ப வலி கொடுக்கும். அதுவும் அது வெளியில் இருக்கிறவங்க பேசினா கூட ஓரளவுக்கு தாங்கிக்கலாம், ஏன்னா அவங்க பாவ மக்கள், அவங்க பிசாசின் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. பொறாமல் இயேசுவே சொன்னார், உலகம் உங்களை வெறுக்கும். ஆனால் சபைக்குள்ள இருக்கிற மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், ஆண்டவரை சுவிசேஷத்தை அறிஞ்ச மக்கள் நமக்கு விரோதமாக சொல்கிறாங்கன்னா அதனால் தாங்கவே முடியாது தெரியுமா? அவங்களுக்கு ஏற்பட்டால் தான் தெரியும், தாங்கவே முடியாது. வேற எதுவும் வாழ்க்கையில் தாங்கிக்கலாம். ஏன் இயேசுக்கே அது தாங்க முடியலன்னு அறிக்கை சொல்கிறாரு. நீ ஒரு சத்ருவாக இருந்தால் நான் தாங்கி கொண்டு இருப்பேன், ஆனால் என்னுடைய சகோதரனாக இருந்து என்னை காட்டி கொடுத்தியே, அது என்னால் தாங்கவே முடியலன்னு தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றி சொல்லுது. பவுலுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுவும் சபைக்குள்ளே, தான் சபையை உயிராக நினைக்கிறவர், அந்த சபைக்குள்ளேருந்து தனக்கு விரோதமாக போட்டியாக தான் மிகவும் எதுக்காக வாழ்கிறாரோ, எதுக்காக ஜெயிலில் இருக்கிறாரோ, தன் வாழ்க்கையிலேயே ரொம்ப ப்ரெஷியஸாக நினைக்கிற அந்த சுவிசேஷத்தை கருவியாக பயன்படுத்தி அவருக்கு டார்ச்சர் அவமானம் கொடுக்கறது என்ன வலிங்க ஏற்படுத்தும்? சில நேரங்களில் செத்துடலானே இருக்கும். பவுலுக்கு என்ன வேதனை இருக்கும் யோசிச்சு பாருங்க. தாங்கவே முடியாதுங்க, யோசிச்சு பாருங்க. பாவம், அந்த தேவ மனுஷன் வாழ்க்கையெல்லாம் தன்னையே இழந்து ஊரூரா போய் இயேசுக்காக எத்தனையோ அடிகள், நிர்வாணங்கள், உதைகள், எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியில் சபைகளை ஏற்படுத்தி என்ன யாருமே செய்ய முடியாத ஊழியத்தை செய்து கடைசியில் ஜெயிலில் இருக்கிறார் பரிசுத்தவான். தன்னுடைய மிக கஷ்டமான நேரம் வாழ்க்கையில், அந்த நேரத்தில் ரோமுக்கு முன்னாடி அவர் எழுதுறாரு, என்னோடு எனக்கு வழக்காட என்கிட்ட ஒருத்தர் கூட இருக்கலன்றார். ஆசியாவில் இருக்கிற எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கன்றார். ஃபஸ்ட்டு டைம் அவர் ரோம் அரசாங்கத்துக்கு முன்னாடி நிற்கும்போது ஒருத்தரும் அவர் சப்போர்ட் பண்ணலை. திமோத்தியை விட்டு வேற யாரும் எனக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு சொல்கிறார். பரிதாக நிலையில் அவர் இருக்கும்போது, அந்த நிலையில் இருந்தாலும் சுவிசேஷத்தை பவர்ஃபுல்லாக ப்ரீச் பண்ணும்போது அவருக்கு ரோம் சபையிலிருந்து கிடைக்கிற சப்போர்ட் என்ன? இவ்வளோ அதிசயமா ஊழியம் செஞ்சு சபைகளை ஏற்படுத்தி பேச கடிக்கிற வெகுமதி இதுவா? வெறுத்து போயிடும், வேதனையில நிறைஞ்சு போயிடும். என்ன அசிங்கம் சபை, என்ன அசிங்கமா சபை அவருக்கு செஞ்சிருக்கு. ரொம்ப ஹார்ட், ரொம்ப வலிங்க. ஏன்னா ஒரு ஊழியம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஊழியம் எதை பொறுத்து இருக்கு தெரியுமா? நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம ஒரு 15 வருஷம் நம்பிக்கை வளர்த்துருக்குறோம், சபை வளருது. இன்னும் இந்த ஊழியம் 10, 20, 30, 50, 40 வருஷம் நம்பிக்கையை பொறுத்து தான் நம்ம என்ன சொல்கிறோமோ, எவ்வளோ துல்லியமாக வேதத்தை சொல்கிறோன்னு நம்புகிறாங்களோ அதை பொறுத்து தான் ஊழியம் இருக்குது. மக்களுக்கு எப்போ ஒரு ஆள் மேலே நம்பிக்கை போச்சோ அந்த ஆளுக்கு ஊழியமே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், பவுல் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு, அவரை 30-40 வருஷம் வேணும் ஒரு ஊழியம் பேர் வாங்கிறதுக்கு, ஆனால் ஒரு தவறான புகார் போதும் பேரே போயிடும். 40 வருஷம் சம்பாரித்த பேர், பவுல் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்ச பேரை கெடுத்து இன்னமே யார் அவரை கேட்பாங்க? இந்த மாதிரி அவரை பற்றி ஊரெல்லாம் பரவுனா அவருக்கு என்ன வேதனை? அவருடைய ஊழியம் காஸ்பல் சொல்கிறது உண்மையான அப்போஸ்தலன், என்ன வேதனைகள் ஏற்படும் அவருக்கு? உங்களால் யோசிக்க முடியுமா? ரொம்ப வலிங்க அது. ஓகே, பவுல் இதை எப்படி பார்த்தாரு? தன்னுடைய கடந்த காலத்தையெல்லாம் சந்தோஷமாக சுவிசேஷம் பரவுதுன்னு பார்த்த பவுல் இந்த நிகழ்கால கஷ்டத்தை எப்படி பார்க்க போறாரு? சபைக்குள்ள இருந்து வருது, தான் மிகவும் மதிக்கிற சுவிசேஷத்தை கருவியா பயன்படுத்தி தனக்கு வேதனைகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. என்ன அவருடைய ரியாக்ஷன் யோசிச்சு பாருங்க. 18வது வசனத்துல மிகவும் கஷ்டமான ரியாக்ஷன். ஆதலா அதனால் என்ன, வாட் தென், இதான் அவருடைய ரியாக்ஷன். அதனால் என்ன, சில பேர் பொறாமையில் அதனால் ப்ரீச் பண்ணுறாங்க, சில பேர் நல்ல எண்ணத்தில் ப்ரீச் பண்ணுறாங்க, அதனால் என்ன? உங்களால் கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட இப்போ பைபிள் இருக்குது, அந்த காலத்தில் வெறும் பிலிப்பியர் லெட்டர், அந்த லீடர் தான் படிச்சுக்கிட்டு இருப்பார். அதனால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேளை அவர் தண்ணி குடிக்கிறாருன்னு வச்சுக்குவோம், நிறுத்திட்டு சனி குடிக்கும் போது அங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த பவுல் இப்போ என்ன வேதனைப்படுவார். பின்னாடி ஒரு வைஃப்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டு நிச்சயமா பவுல் மனசே உடைஞ்சிருக்கும். அதனால் என்ன, நான் அந்த ரோம் சபைக்கு ஒரு லெட்டரை எழுதி அவங்க ஒவ்வொருத்தனங்களையும் கடிந்து கொள்ளுகிறேன் பாருங்கள், இவங்கெல்லாம் ஒரு விசுவாசியா, இதெல்லாம் ஒரு சபையா, இவங்கெல்லாம் ஒரு மக்களா அப்படின்னு எழுதுறான் பாருங்க அப்படின்னாரா? ஒருவேளை அப்படித்தான் எழுதுவார்னு எதிர்பார்த்தாங்க. இவ்வளோ நாள் சந்தோஷத்தில் இருக்கிறேன் சந்தோஷத்தில் இருக்கிறேன் குட் நியூஸா சொன்ன பவுல் இப்போ பேட் நியூஸ் சொல்ல போறார். பார் இப்போ பார் என்ன பேஜாராக போகுது. அந்த ஊழியக்காரனுக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் வைஃப் கிட்ட, எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க, ஐயோ என்ன சொல்ல போறாரோன்னு. என்ன சொல்றாரு 18வது வசனத்தில்? அதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், ஆதலால் சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுவேன். என்னாச்சு இந்த மனுஷனுக்கு, உன் பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க, உன்னை ஆண்டவர் சபிச்சுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு ஒன்றும் சொல்லணும் இல்லையா? ஏன்னா இப்போ சந்தோஷத்தின் பேயா பிடிச்சிருக்கு. என்ன சொல்றாரு பாருங்கள, அதனால் என்ன, ஸோ வாட், சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுவேன். என்ன இந்த மனுஷனுடைய சந்தோஷத்தை யாரும் எடுக்க முடியாதுங்க. பிரசங்கிகள் சபைக்கு வெளியே சபைக்கு உள்ள தன்னுடைய மிக விசேஷ சுவிசேஷத்தை எடுத்து தன்னை பொறாமையினால வஞ்சகத்தினால விரோதத்தினால் சுயநலத்தினால தன்னுடைய வேதனைகளை அதிகப்படுத்தணும்னு பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தா இவருக்கு என்ன ஆகுது, இதெல்லாம் கேள்விப்பட்டு காஸ்பல நல்லா ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது ஒன்று, நல்லா ப்ரீச் பண்ணுறாங்களா கரெக்டாக ப்ரீச் பண்ணுறாங்களான்னு, மற்றது என்னென்னவோ சொல்லியிருக்காங்க, உங்களை அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு, காஸ்பல் நல்லா ப்ரீச் பண்ணுறாங்களா, எல்லாரும் ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு அதை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற சோல்ஜர் ஐயா கொஞ்சம் செயினுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி இடம் கொடுத்துட்டு சந்தோஷத்தில் குதிக்கிறார், டான்ஸ் ஆடுறாரு. அந்த வார்த்தைகளை தான் ஒரு டிஃபைன்ட் ஜாயின்னுவாங்க, சந்தோஷமா கண்ட்ரோல் பண்ண முடியல, பொங்கி வழியுது அவருக்கு, அப்படியே குதிக்கிறார் ஆனந்தத்துல சந்தோஷத்துல மகிழ்ச்சியில. நான் ஆனந்தப்படுவேன், அதனால் சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்போம், வளர்ந்துகிட்டே போவோம் என் சந்தோஷம். என்ன ஒரு பாஷை. அதனால் என்ன, என கேவலமா பேசுறாங்களா, என் அவமானமா பேசினாங்களா, என் ஊழியத்தை தரகுறையா பேசினாங்களா, இன்னமே என் ஊழியம் குறைப்பது, அதனால் என்ன, என்ன எனக்கு என்னை பத்தி கேவலமா போச்சா, என் ஊழியமே இல்லாம போப்பா, அதனால என்ன, கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றாங்களா, போதும் எனக்கு, போதும் நான் சந்தோஷமா இருக்கிறேன், சந்தோஷப்படுவேன் இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஏன் என்னுடைய சந்தோஷம் எத்தனை மோசமான எண்ணங்களோடு பண்ணாலும் அந்த செய்தியை கரப்படுத்தாம பிரசங்கம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவ ஊக்கத்தோடு இந்த ரோம் நகரம் எப்படி இருந்துச்சு, இந்த பிலிப்பி நகரம் எப்படி இருந்துச்சுன்னு அவருக்கு தெரியும். அவர் வரும்போது பிலிப்பியர் சபை ஏற்படுத்தும் போது எப்படி இருந்துச்சு, ஒரு ஜபாலயமும் இருக்குல்ல, எந்த அளவுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாம இருந்தாங்க. அவர் ஒரு ஆறு கிட்ட போய் ரெண்டு பெண்களை போய் சில பெண்கள்கிட்ட போய் சுவிசேஷம் சொன்னார். அந்த மாதிரி விக்கிர ஆராதனத்துல உலக மூட நம்பிக்கையில வெறுமையில ரோம் கலாச்சாரத்துல நிறைஞ்சிருந்த இடத்துல இப்ப ஆர்வத்தோடு இயேசு பிரசங்கிக்கப்படுகிறார். அவருக்கு தெரியும் பரிசுத்தாவியானவர் ஒரு கழுதையை கூட பயன்படுத்தி தன்னுடைய செய்தியை அறிவிக்க முடியும். என்ன நோக்கத்தோடு அவங்க பிரசங்கம் பண்ணாரோ, சுவிசேஷத்தை துல்லியமா பிரசங்கம் பண்ணும்போது அதை பயன்படுத்தி வெளிச்சத்தை கொடுப்பார் அந்த ரோம் நகருக்குன்னு தெரிஞ்சு நான் சந்தோஷப்படுகிறேன். என்ன ஒரு மனுஷங்க, என்ன ஒரு பெருந்தன்மை அந்த மனுஷனுக்கு பாருங்களேன். கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தில் ஆர்வமாக இருக்கிற மனுஷன், என்ன தாக்குறாங்களா, என் அவமானப்படுத்துறாங்களா, என் தண்டனையை அதிகப்படுத்த போறாங்களா, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். அதனால் என்ன, நான் அதனால் சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுவேன். த சிங்கிள் மைண்டட்னஸ்னு ஒரே நோக்கம் வாழ்க்கையில், சுவிசேஷம் பரவுதான் என்ன நடந்தாலும் பரவால், ஐ வில் பி ஹாப்பி ஹாப்பி. பாருங்களேன் என்ன படிக்கணுங்க இந்த மனுஷங்கிட்டேருந்து, அசராத ஒரு கமிட்மெண்ட். இயேசு அறிவிக்கப்படுகிறாரா, நான் சந்தோஷப்படுவேன். ஓகே, இதுதான் அந்த வசனத்தினுடைய விளக்கம். மூணு காரியங்களை பார்த்துருக்குறோம். கிறிஸ்துவை தவறான நோக்கத்தோடு பிரசங்கம் பண்ணுறது, கிறிஸ்துவை நல்ல நோக்கத்தோடு பிரசங்கம் பண்ணது, பவுலுடைய அதிசயமான பதிலை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதிசயமான பதில். இங்கே என்ன பயன்பாடுகள் நம்ம படிச்சுட்டு போகலாம், ரெண்டு பிரதானமான பயன்பாடுகள் நான் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டு பயன்பாடுகள் தெளிவாக ஆண்டவர் எனக்கு சொல்ல உதவணும், ரொம்ப அருமையான பயன்பாடுகள். ஒன்று, இந்த பகுதி மனிதனுடைய சீர்கேடு, முற்றிலுமான சீர்கேடுனுடைய மிக தெளிவான வெளிப்பாடு. பைபிள் நமக்கு சொல்லுது, நீங்களும் நானும் கொஞ்சம் கூட நல்லவங்களே இல்லை. தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாமே பாவத்தினால் கரப்பட்டு கெட்டு போன சீர்கெட்டவர்கள். சீர்னா ஒரு இடமும் நல்லதில்லை, அது பைபிள் சொல்லுது, ஆதியாமத்திலேருந்தே சொல்லுது. ஆனால் நம்ம ஆரம்பத்திலே அடம் பிடிச்சி நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ரொம்ப நல்லவங்கன்றோம். பிசாசு அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குது, நம்ம ரொம்ப நல்லவங்கன்றோம். நம்ம அந்த பொய்யினால தான் ரட்சிக்கப்படாதவங்க இயேசுக்கிட்ட ரட்சிக்கப்பட வர்றதில்லை. நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிங்கன்னா எங்கே வர போகிறீங்க? நீங்கள் எப்போ சீர்கெட்டவன் உணர்ந்தால் தானே இயேசுக்கிட்ட உண்மையான ரட்சிப்பு அடைய முடியும். இல்லைங்களா, நான் சர்ச்சுக்கு போகிறேன், அவன் மாதிரி இல்லை இவன் மாதிரி இல்லைன்னே காலத்தை ஓட்டுறோம். இன்னொன்று, விசுவாசிகள் பரிசுத்தமாக்குதலில் வளராதுக்கு காரணமும் நம்ம நல்லவங்கன்னு சொல்ல, நான் முதல்ல கெட்டவனாக இருந்தேங்க, இப்போ ரட்சிக்கப்பட்டு இப்போ ரொம்ப நல்லவன், ரொம்ப உத்தமன், நான் இப்போ இயேசுவெல்லாம் தேவையில்லை, வாரத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ண போதும், அதனால தான் வளர்றதில்லை. பாருங்களேன், ரொம்ப முக்கியம். இந்த பகுதி நம்ம எவ்வளோ கெட்டவங்கன்றத தெளிவாக வெளிச்சம் அடித்து காட்டுது. ஏன், இந்த உலகத்திலேயே மிக புனிதமான, மிக சிறந்த, மிக உயர்ந்த ஒரு கிரியைனா என்ன தெரியுமா? என்னது? ரத்த தியானம். ரொம்ப சிறந்த, அப்படியே மற்றவங்களுக்கு ரத்தம் கொடுத்துட்டு ஒரு அதுக்கு ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு போனோன்னா அது ரொம்ப தியாகம். இல்லை கிட்னி ஒருத்தர் கொடுக்கணும், அது ரொம்ப தியாகம். இல்லை அந்த தர்மம் செய்கிறோம், தியாகம். இந்த உலகத்திலே சிறந்த தியாகம், சிறந்த புனிதமான ஒரு செயல் என்ன தெரியுமா? உங்களை என்னை ஆண்டவர் எதுக்கு படித்தார் தெரியுமா? நாம் கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாமல் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக. கடவுளை மகிமைப்படுத்துவது தான் மனிதனுடைய மைய நோக்கம். கடவுளை மிக உயர்ந்த, சிறந்த, தெளிவான விதத்தில் எப்படி தெரியுமா மகிமைப்படுத்த முடியும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதன் மூலமாக தான் மகிமைப்படுத்த முடியும். ஏன் கடவுள் மிகவும் மகிமைப்படுறது? எதனால? சுவிசேஷத்தில் தான் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் அறிவிக்கப்படுறது மாத்திரம் இல்லை, பாவியான மக்கள் அவர் எவ்வளோ கிருபை உள்ளவர், எவ்வளோ அன்புள்ளவர், எவ்வளோ இரக்கம் உள்ளவர், வல்லமை உள்ளவர் என்றத சுவிசேஷத்தின் மூலமாக தான் மக்கள் அறிய முடியும். அவர் மகிமைப்படுறார் மிக தெளிவான விதத்தில். நீங்களும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா மிக புனிதமான செயல் என்ன தெரியுமா? எந்த சுயநல நோக்கம் இல்லாமல் மற்றவங்க ஆண்டவரை அறிஞ்சிக்கணும்னு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. அதை விட சுயர்ந்த விதத்தில் ஆண்டவரை மகிமையே படுத்த முடியாது. அவ்வளோ புனிதமான சிறந்த பணி இந்த பகுதியில் மிகவும் கேவலமான, பிசாசுகரமான நோக்கத்தோடு செய்கிறாங்கன்னு நமக்கு சொல்லுது. பொறாமையை விட பிசாசின் குணம் என்ன இருக்க முடியும்? இயேசுவை கொலை செஞ்ச குணம் என்ன இருக்க முடியும்? அந்த நோக்கம் பொறாம, சுயநல லட்சியம், வஞ்சகம், டிராமா, அதனால எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க? சுவிசேஷத்துக்காக மிகவும் உயர்வாக பயன்படுத்தப்பட்ட அந்த மாபெரிய அப்போஸ்தலனுக்கு துக்கத்தை ஏற்படுத்தணுமா? அதுக்காக போய் இந்த உன்னத செயலை செய்கிறாங்களாம். மிக புனிதமான காஸ்பல், இயேசு கிறிஸ்து பாவங்களெல்லாம் நம்மளை ரட்சிக்க வந்தாருன்ற காஸ்பலை போய் துல்லியமாக கிளியராக கூட அறிவிக்க முடியும். ஆனால் அதை பாவ எண்ணங்களோடு, நோக்கங்களோடு அறிவிக்கிறாங்களாம். இதை விட மனுஷன் கெட்ட வேண்டதுக்கு வேற என்னங்க ஆதாரம் வேணும்? இது வெளியில் இருக்கிறவங்க இல்லை, ரட்சிக்கப்பட்டு சர்ச்சில் இருக்கிறவங்க, காஸ்பலை தெரியாதவங்க இல்லை, காஸ்பலை மற்றவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க, அவங்க இதை செய்கிறாங்களாம். இதை விட மனுஷன் கேவலமானவன், சீர்கெட்டவன்றது எவ்வளோ தெளிவாக இது பகுதி நமக்கு வெளிப்படுத்துது. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எங்கள் அவிவிசுவாசியாக இருந்தால், ஒரு விசுவாசியுடைய இருதயமே இப்படி இருந்தால் உங்கள் இருதயத்தை பற்றி என்ன சொல்கிறது? மறுஜன்மம் கொடுத்த விசுவாசிக்கே இப்படி இருந்தால் அவங்களே சில நேரங்களில் இப்படிப்பட்ட பாவங்களை விழுந்த முடியும்னா உங்கள் வாழ்க்கை என்ன சொல்கிறது? ஒன்று யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை நியாயம் தீர்ப்பார். உங்கள் வாழ்க்கை, நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்கிறீங்க, 40, 30, 50, 60, எத்தனை வருஷம் வாழ்கிறீங்க, அந்த முழு வாழ்க்கையும் நீங்கள் வெளியில் என்ன செஞ்சீங்களோன்றதை பொட்டு வச்சு எடப்பட மாட்டார். நீங்கள் வெளியில் செஞ்ச காரியம் எந்த நோக்கத்தில் செஞ்சீங்க, அந்த நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு நீங்கள் செஞ்சிருந்தால் அது நல்ல கிரியை. புரியுதுங்களா? அதுதான் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற கிரியை. அந்த நோக்கம் இல்லாத செஞ்ச வேற எல்லா காரியங்களும் பாவமாக தான் பார்ப்பார். உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை ஓட்டுகிற, உங்களை ஆட்டுகிற, உங்களை படைக்கிற 101 காரியங்களை செய்கிற நோக்கங்கள் என்ன? என்ன நோக்கத்தில் வாழ்கிறீங்க? பொறாம, சுயநல லட்சியம், பொருளாசை, இச்ச, இதை விட்டு வேற ஏதாவது பெரிய நோக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? மனுஷ இருதயத்தில் ஓடுற சாக்கடை நோக்கங்கள் இதை விட்டு மேலே போவாது, போகவும் முடியாது. வாழ்றது எதுக்கு? பொறாம, நல்லா வேலைக்கு போகணும், நல்லா உழைக்கணும், பேரை சம்பாதிக்கணும், நல்லா பேரை சம்பாதிச்சு அதாகணும். ஏன்? அவங்கள மாதிரி காரை வாங்கணும், அவங்கள மாதிரி நான் பெருசாகணும், என்ன எல்லாரும் புகழணும். சுயநல லட்சியம், பொறாம, இச்ச, இதை விட்டுட்டு வேற என்ன இருக்குது? இதுதான் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம். இதுதான் 50, 60, 70 வருஷம் வாழ்கிற நோக்கங்கள், ஓட்டி வந்த வாழ்க்கை இதுதான். ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு நாள் நிற்கும் போது என்னங்க பண்ண போகிறீங்க? உங்கள் வாழ்க்கை எப்படி எடை போடுவார்? ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? எந்த நோக்கத்தில் வந்திருக்கிறீங்க? வெளியில் செய்கிறது இல்லை, சுயநல நோக்கத்தோடு வந்திருக்கலாம். நான் சர்ச்சுக்கு போனால் ஒரு நல்ல சமாதானம், வாரெல்லாம் டிவியை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ சர்ச்சுக்கு வந்தால் ஒரு நல்ல சமாதானமாக இருக்கும், ஆண்டவருக்கு ஆண்டவடி புள்ள நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினச்சி. சுயநலம், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவர் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணுன்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறீங்களா? சுயநலம், சுயநலம் லட்சியம், பொறாம, இதுதான் உங்கள் இருதயம், இதுதான் இது. அதனால தான் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? இயேசுவன் சொன்னார், என்ன சொல்கிறார் ஆண்டவர்? வெறும் வெளிமதம் இருந்தால் ஒண்டி உனக்கு பத்தாதப்பா. உன் இருதயம், இயற்கையான இருதயம், இந்த சாக்கடை தான் ஓடும், இதை மிஞ்சி மேலே போகாது வாழ்க்கை. உன் இருதயம் நினைக்க முடியாது. எப்போ உனக்கு ஒரு புது இருதயம் கிடைக்குதோ அப்போ தான் உனக்கு புது நோக்கங்கள் வர முடியும். அந்த புது இருதயம் நீ மறு ஜென்மம் அடைஞ்சா தான் உனக்கு கிடைக்கும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை பார்க்க கூட, முதல்ல ஏதாவது நம்ம உணர்றோன்னா பார்க்குறோம், அதை பார்க்க கூட முடியாது உன்னால். ஏன்? நீ சபைக்கு வர்றது, பைபிளை படிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே சுயநல நோக்கம். இதுக்கு அதுக்கு தான் வாழ்வு. நீ அது எதுவுமே ஒரு தேவன் பார்வையில் ஏற்றுக்கொள்ளுகிற நற்கிரியாவாக இருக்காது. யோசிச்சு பாருங்கள், என்ன ஒரு இருதயம் நமக்கு, நம்மளுடைய இருதயத்தின் சீர்கேடை நம்ம பார்க்குறோங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த மறுஜன்மத்தை கொடுக்க முடியும். வெளி மதம் பத்தாதுங்க. ஒருபோதும் வெளியில் நான் சர்ச்சுக்கு வரேன், ஒழுங்காக இருக்கிறேன், அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி குடிக்கலைன்றதில் திருப்தி ஆகாதீங்க. உங்கள் இருதயத்தின் நோக்கம் எதனால் வாழ்கிறீங்க? எத்தனை இச்சைகள், எத்தனை ஆசைகள், பொறாமைகள், கோபங்கள், விரோதங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் வரும்போது ஒவ்வொரு மனுஷனும் அந்த மனுஷனுடைய ரகசியங்களுக்கு ஏற்றபடி நியாயம் தீர்ப்பார். என்ன பண்ணுவீங்க? 50 வருஷம் வாழ்க்கை, 60, 70 வருஷம் ஆயுசு, வாழ்ந்ததெல்லாம் எதுக்கு? சுயநல லட்சியம், பொறாம, பொருளாசை, இதுக்கு தான். பொருளாசை, 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 இது வாங்கணும், இது பத்தாது, இன்னொன்று வாங்க, இன்னொரு கார் வாங்கணும், இது வாங்கணும், இதுதான் வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு. இதுதான் வாழ்க்கை. இதுக்காக படைச்சார் மிருகம் மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு. தேவனை மகிமைப்படுத்துகிற உயர்ந்த நோக்கம் எப்போ வரும்? மறுஜன்மம் அடைஞ்சாதான் வரும். இயேசுவை நம்பி வாங்க, உங்கள் இருதயத்தை பாருங்க. நான் ஆண்டவரே, இது விட்டு, இந்த சாக்கடையை விட்டு எனக்கு பெரிய எண்ணங்கள்லாம் என் வாழ்க்கையில் இல்லை, என் இருதயத்தை மாற்றலை, எனக்கு ஒரு புது இருதயத்தை கொடுங்க, அப்போ தான் புது நோக்கத்தோடு வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நாடகம் அவர்கிட்ட போட வேண்டியதில்லை, நீங்கள் இருக்கிற மாதிரியே வந்தால் போதும். அவர் புது இருதயத்தை கொடுக்குறார். ஆண்டவரே என்னை மன்னித்து கொடுங்க. விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கைங்க, ஒரு பெரிய மாடல், ஒரு பெரிய எச்சரிக்கை நமக்கு இருக்குது. நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் இன்னும் சீர்கேட்டு இருக்கிறீங்க. ஆமாம், பாவம் நமக்குள்ளே ஆளுகிற பாவம் இல்லை, இப்போ அடங்கி எஞ்சி இருக்கிற பாவமாக இருக்குது. ஆனால் உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கிற பணியில் நீங்கள் இல்லைன்னா, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகப்பெரிய வேலை என்ன தெரியுமா? ஏன் நம்ம பைபிள் படிக்கணும்? ஏன் நம்ம ஜபம் பண்ணணும்? நம்ம நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே போட்டிருக்குது. ஏன் குடும்ப ஜபத்தை நடத்தணும்? ஏன் ஏன் நீங்கள் காண்டி அதெல்லாம் ஒழுங்காக செய்யலைன்னா உங்கள் இருதயத்தை காத்துக்க முடியாது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் இல்லைன்னா என்ன ஆகும்? நீயும் அந்த நோக்கத்தோடு தான் வாழ ஆரம்பிச்சிருவேன், அதே தான் வாழ ஆரம்பிச்சிருவேன், வாழ்க்கையும் பயங்கரமாக போகும் இல்லைங்களா? நம்ம இருதயத்தை காத்துக்கிற பணி தான் ரொம்ப முக்கியம். சீர்கேடை நம்ம உணர்ந்தோன்னா, என் பாவத்தை உணர்ந்து தாவீது உணர்ந்த மாதிரி, என் தாய் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தால்னு உணர்ந்தோன்னா, அவர் என்ன, என்னை காத்துக்கொள்ளாண்டவர், என்னை காத்துக்கொள். அதுதானே மிகப்பெரிய வேலை. என்ன ஒரு மாடலை பார்த்து படிக்கிறோங்க இந்த பகுதிக்கு, இந்த பிரசங்கத்துக்கு நான் ஒரு தலைப்பு, காஸ்பிள் அபவ் ஆல் எல்ஸ். வாழ்க்கையில் நமக்கு என்னங்க வேலை, எதுங்க ரொம்ப பெருசு? இயேசு சொன்னார், என் சீஷன் யாரு தெரியுமா? தன்னைத்தானே மறுத்து, தகப்பனையோ தாயோ குடும்பத்தையோ வீடையோ தன்னைத்தானே மறுத்து தேவையான அதையெல்லாம் இழக்கிற அளவுக்கு ரெடியா இருப்பான் சுவிசேஷத்திற்காக. அவன் தான் என் சீஷனர். நம்ம சொல்லிக்கலாம் அவருடைய சீஷன், ஆனா பவுல் தான் அவருடைய சீஷன். அவரை பார்க்கிறோம் பாருங்களேன், எத்தனை கஷ்டங்கள் அவருக்கு சுவிசேஷம் பரவுதா, சந்தோஷம். 101 காரியங்கள் அவரு டார்ச்சர் பண்றதா இருக்கலாம், ஆனா சுவிசேஷம் பரவுச்சுன்னா சந்தோஷம். இதானுங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி. என் பேரு கெடுதா பரவாயில்ல, என்ன போட்டு ஜெயிலில் போட்டிருக்காங்களா பரவாயில்ல, சாப்பாடு கொடுக்கலையான்னு பரவாயில்ல, சுவிசேஷம் பரவுதா அதை பத்தி சொல்லுங்க. ஐ எம் ஹாப்பி. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? அந்த அக்கறையை தாண்டி இந்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டோம்னா என்ன நல்லா இருக்கும். சர்ச்சுக்கு போறதெல்லாம் எதுக்கு? ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவர் இன்னைக்கு அருள் பேசணும், ஆண்டவர் எனக்கு கடத்தை சரி பண்ணணும். சுவிசேஷத்தை பத்தி ஏதாவது அக்கறை இருக்கா கிறிஸ்தவர்களுக்கு? சுவிசேஷம்னு தலைப்பு போட்டாவே யாரும் இப்ப நம்ம சாமனே கேட்கறது இல்லை. அது யாருக்கு வேணும்? ஆசீர்வாதம்னு போடுங்க, கடன் தீரோன்னு போடுங்க, வியாதி சரியான வியூஸோ வியூஸ், அதுதான் கிறிஸ்தவம் நம்ம ஊர்ல. என்ன ஒரு வேதனை, நம்மளை நாம் சோதிச்சு பார்க்கணும். நமக்கு பொறாம இதெல்லாம் நம்ம மனசுல கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் பரவணும், நான் என்ன செய்யறேன் அதுக்காக, என்ன எப்படி மறுத்துக்கிறேன், என்ன தியாகங்கள் செய்யறேன் காஸ்பல்ல பரவணும். நான் வந்தாங்க விசுவாசி, தன்னைத்தானே மறுத்து சுவிசேஷம் பரவறதுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும். அப்படிப்பட்டவங்க சேர்ந்தவங்க தான் சபை. ஆண்டவர்கிட்ட என்ன கறக்கலான்னு இல்லை இல்லைங்களா? ஆண்டவருக்காக சுவிசேஷத்துக்காக நான் என்ன செய்யலாம்? நீங்க அப்படி இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். நல்ல காஸ்பல் பிரசங்கப்படுறதுக்கு நம்ம எல்லாம் உழைக்கிறோம். போலி பிரசங்கம், செழிப்பு உபதேசம், சைக்கலாஜிக்கலா மக்களை கவர்ச்சி செய்யறது, அதெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது சந்தோஷமே படக்கூடாது. இந்த சுவிசேஷம் விட்டு வேற பிரசங்கம் பண்ண அவங்க ஸ்தபிக்கப்பட்டவங்க தான் நம்ம சொல்லணும், அதுல சந்தோஷம் இல்லை. ஆனா எங்க காஸ்பல் பிரசங்கம்? ஒருவேளை நம்மள மாதிரி அவங்க ஆராதிக்காம இருக்கலாம், காஸ்பலை காண்டி கரெக்டா பிரசங்கம் பண்ணாங்கன்னா அது நல்லா வளர்ச்சின்னா அதுல சந்தோஷப்படுகிறவர்களா நாம் இருக்கணும். அதுல பார்த்து படிங்களா பாருங்களேன். பவுல் மாதிரி ஆண்டவர் நம்மளை மாத்துட்டோங்க, ஏன்னா அவர் தான் உண்மையான சீஷன், சுவிசேஷனுக்கு மாடல். காஸ்பல் அபவ் ஆல் எல்ஸ், வாழ்க்கையில் அதான் மோட்டோ. என் வாழ்க்கையில எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுங்களா பாஸ்டர்? காஸ்பல் வளருதா, சந்தோஷம். அதுக்காக நான் ஏதாவது செய்ய முடியுமா சொல்லுங்க, சந்தோஷம். அவன்தான் சீஷன், இயேசு சொல்ற அவன்தான் சீஷன். அப்படி இழக்கிறவங்க தான் தன் ஜீவங்களை கண்டடைவார்கள். ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறவங்களுக்கு தான் மற்றதெல்லாம் கொடுக்கவலை இல்லாம பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கிற. ஓகே, அடுத்த பகுதி மனிதனுடைய சீர்கேட ஒரு பக்கம் வெளிப்படுத்துறது மாத்திரம் இல்ல, தேவனுடைய கிருபையின் போதுமான தன்மைய இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துதுங்க. The sufficiency, the infinite sufficiency of the grace of God, கடவுளுடைய கிருபை நம்மளை எந்த உபத்திரத்திலையும் சந்தோஷமா வைக்கக்கூடிய கிருபை. உங்களால பார்க்க முடியுதா? உங்களுக்கு என்னங்க கஷ்டத்தில் வந்திருக்கிறீங்க கடவுளுடைய பிள்ளைகளாக? எந்த கஷ்டங்க உங்கள் சந்தோஷத்தை கெடுக்குது? இந்த பகுதியை பார்த்து படிங்க. உங்களுடைய எல்லா வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கும் தேவனுடைய கிருபை போதுமானது. இட்ஸ் இனஃப். பவுல் வந்து ஒரு ஜடம் மாதிரி உணர்ச்சிகள் இல்லாத ஒரு ஆள் இல்லை, ரொம்ப எமோஷ்னல் மேன். இதுக்கு முன்னாடி தானே சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் அன்பில் எவ்வளவோங்க மேல் வாஞ்சியா இருக்கிறேன், எமோஷனல் மேன். அவர் உணர்வு இல்லாம இல்ல, அவர் எப்படிங்க இப்படி, அவருக்கு சொர்ணம் இருக்காதா? இவ்வளவு திட்டுறாங்க, இவ்வளவு இது ஜெயில போட்டிருக்காங்க, அவருக்கு ஏன் வேதனை இல்ல? எப்படிங்க அவர்னால இருக்க முடியும்? அது காரணம் என்னங்க? ஒரு இயற்கை மனுஷன் உங்களை மாதிரி என்னமா தானே போல், அவருக்கு என்ன தெய்வீக வரம் பெற்றா வந்தார்? இயற்கை மனுஷன் தானே, அவருக்கும் இரிட்டேட் ஆகணுமே, டிப்ரெஸ் ஆகணுமே, சோர்படையணுமே. எப்படி பவுல் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா வேற பகுதியில் சொல்றாரு, ஐ ஆம் வாட் ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். நான் இதுவா, நான் பவுலா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கடவுளுடைய போதுமான கிருபை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறியாத, உணராத, அனுபவிக்காத உலகங்கள், கிருபையின் உலகங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அந்த கிருபை, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த கிருபை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களுக்கும் போதும். ஏன் பவுலே அவருக்கு எனக்கு முள் இருக்குது மாம்சத்துல, 3 ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு? என் கிருபை உனக்கு போதும். ஏன்னா அது போதுமான கிருபைங்க, போதுமான கிருபை. உங்களுக்கு தெரியுமா கிருபையின் உலகங்கள் இருக்கு, நீங்க இன்னும் அனுபவிக்காத கிருபையின் உலகங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா உபத்திரவங்களையும் சந்தோஷத்தோடு வாழ்றதுக்கு அந்த கிருபை போதும். என்னதான் சூழ்நிலை இருந்தாலும், என்னதான் மக்கள் இருந்தாலும், மாவலஸ் கிரேஸ், மாவலஸ் கிரேஸ். அந்த கிரேஸ் கிறிஸ்து நமக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு காலையில் அந்த கிரேஸ் நமக்காக இருக்கு. அதை நீங்கள் நம்புறீங்களா? இருந்தால் தானங்க அதை நம்பி அதை நம்ம பெறப்போவோம். இல்லைன்னா அப்படிதான் முணுமுணுத்துக்கிட்டு இருப்போம் அவிவிசுவாசத்தில். அந்த கிருபை இருக்குங்க, நம்புங்க. முதலாவது கிருபை உங்கள் வாழ்க்கையில் என்னங்க பிரச்சனை? ஒருத்தர் வந்து ஐயோ ஒரே பிரச்சனைங்க, இந்த மனுஷர்கள் தாங்க எனக்கு பிரச்சனை, இந்த மனுஷருங்க இல்லைன்னா, மனுஷருங்க இல்லாத ஒரு காட்டில் நான் வாழணுங்க. மனுஷருங்க தான் பிரச்சனை. பவுலுக்கு இருந்தாத பிரச்சனைகளா இந்த மனுஷருங்க? எந்த மனுஷருங்க? சபையில் இருக்கிற மனுஷருங்க, விசுவாசிங்க, பிரசங்கிங்க என்ன பிரச்சனைங்க பண்ணாங்க? என்னங்க அவருக்கு எத்தனை பொறாமை, விரோதம், கோபம், வெறுப்பில் அவர் எவ்வளோ வயனமோ கேவலமாக பேசணுமோ பேசினாங்க. ஆனால் இந்த மனுஷன் அந்த கிருபை, அந்த தேவனுடைய கிருபையில் அது எதுவுமே தன்னை பாதிக்கலையே, அவர் சந்தோஷத்தை எதுவும் கெடுக்கலையே. உங்களுக்கும் எத்தனை மோசமான மக்கள் உங்களை சுற்றி, எத்தனை உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாலும், எத்தனை இரிட்டேஷன் கொடுத்தாலும், எத்தனை வம்பு கொடுத்தாலும், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் உங்களை 101 விதத்தில் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும், ஏன் உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஒய்ஃபோ சொல்லி முடியாத பாரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாலும், சில நேரங்களில் இல்லை உறவினர்கள், பாஸு, சில நேரங்களில் நமக்கு வரோம் பாருங்கள் கோபம், ஐயோ ஆண்டவரே ஒன்று அவங்கள சாகடியும் இல்லை என்ன சாகடியும், இவங்க இருக்கிற உலகத்தில் நான் இருக்கவே மாட்டேன், அப்படி ஆகுதா மக்கள்கிட்ட? பாடி நமக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில் விஷத்தை கலக்கணுன்னே வாய்ஸ் எடுத்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. என்ன இவங்கள வச்சுக்கிட்டு நான் பண்ணுறதுன்னு நமக்கு இருக்கும் இல்லைங்களா? ஆனால் பாருங்களேன், அந்த அவங்களே சில நேரங்களில் அவங்கள பார்த்தே நம்ம நம்பிடலாம். நிச்சயமாகவே மனிதன் சீர்கெட்டு தான் இருக்கிறான். அதுக்கு உதாரணமாக ஆண்டவர் எங்களை வாழ்க்கையில் இவங்களை வச்சிருக்கிறாருங்கிறதுக்கு அதுக்கே சில பேர் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா, அந்த மக்களுக்கு மத்தியிலையும் அவங்க செய்யக்கூடிய எல்லா கொடுமைகளுக்கு மத்தியிலையும் நீங்கள் சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை போதும். அவங்க செய்கிற எத்தனை கொடுமைகளையும் தாங்கி அதை உங்களை கசப்படையாமல் பாதிக்காமல் சந்தோஷத்தோடு கிருபையில் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தேவனுடைய கிருபையில் வசதி இருக்குங்க. அந்தளவுக்கு இயேசுவுடைய கிருபை போதுமானதுங்க. பவுலில் பார்க்குறோம் பாருங்கள், என்ன மாதிரி கஷ்டத்தில் என்ன ஒரு குட் நியூஸுங்க. கஷ்டமான மக்களுக்கு மத்தியில் இப்படி சீர்கேடுக்கு அடையாளமாக நமக்கு மத்தியில் ஜீவனுள்ள உதாரணங்களாக இருக்கிற மக்களுக்கு மத்தியில் வாழுகிற நாம் திருந்துறதே இல்லை. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் திருந்துறதில்லை. அவங்களே எப்படிங்க பொறுமையாக இருக்கிறது, கிருபையாக இருக்கிறது? போதுமான கிருபை பவுல் இருந்தா இருப்பாரு. அந்த கிருபையில் இருக்குங்க வசதி, அந்த கிருபையில் இயேசு கொடுத்துருக்காருங்க. அதை நம்பி அதை விசுவாசத்தில் அடையுங்க. நீங்கள் அனுபவிக்காத கிருபை இன்னும் இருக்குங்க. எவ்வளோ எவ்வளோ பெரிய நியூஸ், இது போதுமான கிருபை. அது மாத்திரம் இல்லை, அந்த எந்த மக்கள் உங்கள் கஷ்டத்தை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதே மக்கள் அந்த கிருபை என்ன பண்ணோன்னா அதே மக்களை பயன்படுத்தி உங்கள் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். பவுலுக்கு பாருங்கள், அந்த மக்கள்லாம் எதுக்கு செஞ்சாங்க, இவரை டார்ச்சர் கொடுக்கணும்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணி வச்சுட்டாங்க, அதை கேள்விப்பட்டு பவுல் அந்த கிருபையில் கேள்விப்பட்ட உடனே சங்கிலியை விட்டு டான்ஸ் ஆடுறாரு மனுஷன். இவங்க பவுலுடைய சந்தோஷம் 7 அளவுக்கு தான் இருந்துச்சு, இவங்கனால 80 அளவுக்கு ஆயிடுச்சு, குதிக்கிறார். கடவுளுடைய கிருபை அதை செய்ய முடியுங்க. ஏன் யாரை டார்ச்சர் நினைக்கிறீங்களோ, இரிட்டேஷன் நினைக்கிறீங்களோ, உங்கள் பொறுமையை சோதிக்கிறாங்களோ, அவங்களே உங்களை சந்தோஷத்தை அதிகப்படுத்துகிற அளவுக்கு அந்த கிருபை உங்களை வேலை செய்ய முடியும். என்ன அதிசய கிருபை, அமேசிங் கிரேஸ் இல்லைங்களா? பாருங்களேன், அந்த கிருபை உங்களுக்கு இருக்கு. இயற்கை அதை செய்ய முடியாது, உங்களால் அதை செய்ய முடியாது. பவுல்னால முடியாது. இது இயற்கை பல்ல கடிச்சுக்கிட்டோம், இவங்ககிட்ட வாழ்ந்து சீக்கிரம் ஆயுசை கழிச்சிருவோன்னு நமக்கு இருக்கலாம். பல்ல கடிச்சுக்கத்தான் முடியும், ஆனால் கிருபை ஒண்டி தான் அப்படி நம்ம செய்ய முடியும். கிருபை ரெண்டாவதாக, எல்லா உபத்திரவத்துக்கும் போதுங்க. வாழ்க்கையில் என்னங்க உபத்திரவம், சில நேரங்களில் உபத்திரவம் உங்களுக்கு இருக்கா? கடந்த காலத்தை நினச்சா, நிகழ்காலத்தை நினச்சா, எதிர்காலத்தை நினச்சா, சில நேரத்தில் ஜபத்தில் போனால் எங்கே நிம்மதி? குடும்பத்தை நினச்சா நிம்மதி இல்லை, பிள்ளைகளை நினச்சா நிம்மதி இல்லை, வேலையை நினச்சா பாஸ் திட்டுறான், இங்கே பார்த்தா நிம்மதி இல்லை, உடம்பு சரியில்லை, என்ன வாழ்க்கை, எந்த பக்கம் பார்த்தாலும் அடி உத கஷ்டம். ஏன் ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன்? பவுல் அந்த மாதிரி நிலையில தான் இருந்தார். அந்த மாதிரி நிலையிலையும் கடவுளுடைய கிருபை நமக்கு போதும். ஏன் அந்த மாதிரி நிலையில ஏன் ஆண்டவர் கொண்டு போறார் தெரியுமா? போல கொண்டு போனார். உங்களையும் கொண்டு போகலாம் சில நேரங்களில். எதுலையுமே காணுகிற சூழ்நிலைகளில் சந்தோஷம் இல்லாத போதுதான் காணாத விசுவாசத்திலிருந்து உறிஞ்சி வருகிற சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஆழத்துக்கு நம்மளை அமுத்துது அந்த சூழ்நிலை. வாழ்க்கையில் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு, குடும்பத்தில் நல்லா இருக்குது, ஃபேமிலியும் நல்லா இருக்குது, வேலையில் ஒரே சம்பளம் ப்ரொமோஷன் தான். நீங்கள் எங்கே காணாத சந்தோஷத்துக்கு போவீங்க? சூழ்நிலையினால் வராத ஆவியினால் வருகிற சந்தோஷம் எங்கே உங்களுக்கு இருக்க போது? இதுலேயே சந்தோஷமாக இருக்கிறோமே, எந்த பக்கமும் சந்தோஷம் இல்லை. ஜெயிலில் கட்டி காலில் கட்டி செங்கிலி போட்டிருக்கு, எதை நினச்சாலும் சந்தோஷம் இல்லாத போது தான் இயேசு கிறிஸ்துவின் போதுமான கிருபையில் இருக்கிற விசுவாசத்தின் மண்ணினால் பிறக்கிற கிருபையை அடையும்படிக்கு அனுபவிக்கும்படிக்கு உரியும்படிக்கு நம்மளை அழுத்துது ஆழமாக, கிருபையில் அழுத்துது ஆழமாக. அந்த சூழ்நிலைகள் நம்மளை அழுத்துறதுக்கு தாங்க வருது. தேவனுடைய கிருபை போதும், த சஃபிஷியன்சி ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஜெயிலில் எந்த பாசிட்டிவும் இல்லை, ஆனால் என்ன சந்தோஷம்! ஏன் சூழ்நிலைகளால் வராத விசுவாசத்தினால் வருகிற சந்தோஷத்தை அந்த மனுஷன் அனுபவிக்கணும். என்னவோ நீங்கள் பேசிட்டு போறீங்க, ஒன்றும் புரியலன்னு சில பேர் நீங்கள் இருக்கலாம். இதை பார்த்து நம்ம புரிஞ்சிக்க பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்கள் அப்படி ஆகலாம். இந்த சிந்தனை யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள் எல்லாமே சூழ்நிலைகள்னால இடிஞ்சு உழுற மாதிரி இருக்கலாம். நெகட்டிவ் சூழ்நிலைகள் சில நேரங்களில் நம்மளை ஆழத்தில் உள்ளத்தில் தள்ளுது, உள்ளத்தில் தள்ளு. ஏன்? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்கள், அவர் கிருபையில் இருக்கிற ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கும்படி எப்போ நம்ம தள்ளப்படுவோம்? எப்போ ஜான் பனியன் மாதிரி ஆளுங்க அவ்வளோ அதிசயமான மோட்ச பயணியை எழுத முடிஞ்சிச்சு, டஞ்சனில் போடும்போது தான் ஏன் வெளியில் ஒன்றுமே இருக்கல சந்தோஷப்படுறதுக்கு? வெளியில் எந்த சூழ்நிலைகள்னால எந்த சந்தோஷமும் கிடைக்காத போது தான் ஆழத்தில் போய் ஐஸ்வர்யங்களின் பொக்கிஷங்களை, கடலை கடவுளுடைய எல்லையற்ற கிருபையின் ஐஸ்வர்யங்களை அனுபவிச்சாங்க. நமக்கும் அதுதான். சூழ்நிலைகள்னால ஒரு சங்கிலியில் நீங்கள் கட்டப்பட்ட மாதிரி உணர்றீங்களா? பவுல் மாதிரி, பாஸ்டர் ஆமா பாஸ்டர், என் ஹஸ்பண்ட் கட்டப்பட்டு அவர் ஒரு சங்கிலிய வாழ்க்கையில், என் ஒய்ஃப் ஒரு சங்கிலி, என் புள்ள ஒரு சங்கிலி, இல்லை என் வியாதி ஒரு சங்கிலி, அந்த பண பிரச்சனை ஒரு சங்கிலி, ஆண்டவரே இந்த சங்கிலியை உடையும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், உடைக்க மாட்டேறாரு. அந்த கள்ள போதகர் மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல, இன்று அந்த சங்கிலியை உடைக்க போறாருன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. ஆண்டவர் உடைக்க மாட்டார், ஆனால் என்ன செய்வார் தெரியுமா? அந்த சங்கிலியை வச்சியே உங்களை அவர்கிட்ட நெருங்கி கொண்டு வந்து சூழ்நிலைகளால் வராத சந்தோஷத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த சங்கிலி தாங்க சாதனம் இயேசு கிட்ட கிருபையின் ஆழத்தில் வர்றதுக்கு. அந்த சங்கிலியை போய் உடைக்கணும்னு, எங்க சங்கிலியை உடைஞ்சா என்ன ஆகும்? ஊர் திரிவீங்க இல்லைங்களா? உலகத்து உலக மனுஷர்களா மாறுவீங்க. என் கிருபை உனக்கு போதும். அந்த சங்கிலியை வச்சுத்தான் உன்னை காண முடியாத சூழ்நிலையினால் தராத சந்தோஷத்தை நான் கொடுக்க போறேன். என்கிட்ட வா நினைக்கிறார். அது நம்ம கள்ள போதகர் மாதிரி நம்ம ஓடக்கூடாது. பவுலுக்கு ஏன் அந்த சங்கிலி? ஏன் இந்த மனுஷன் கிருபையிலையோ முதிர்ச்சியிலையோ ஆழத்திலையும் வளர்ந்து பிலிப்பியர் எபேசியர்லாம் எழுத முடிஞ்சிச்சு? அந்த அனுபவங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆழமான விசுவாச மண்ணினால் முளைச்ச உறிஞ்ச அனுபவத்தில் கிருபையின் அனுபவத்தின் வெளிப்பாடு தான் பிரகாசமாக இன்றைக்கும் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? உங்கள் வாழ்க்கையில் கிருபையில் வளர்ற சாதனங்கள் அதை பார்த்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒன்று, சீரழிவின் பாடத்தை படிக்கிறோம். தேவனுடைய கிருபை எல்லாத்துக்கும் போதும். இன்றைக்கி வீட்டுக்கு போய் அந்த கிருபையின் ஆழத்தின் கடலில் குதிங்க. குதிச்சு ஆண்டவரே எனக்கு இப்படி இரிட்டேஷன் ஃபேமிலி, இரிட்டேஷன் குடும்பம், இரிட்டேஷன் ஹஸ்பண்ட், இரிட்டேஷன் பாஸ், எல்லாமே இது உன் கிருபை எனக்கு போதும். உன் கிருபையை கொடுத்து இவங்களோடு நான் வித்தியாசமாக பேசணும். என்னை எவ்வளோ தான் இரிட்டேட் பண்ணுறேன், வேணா சந்தோஷமாக குதிக்கிறாயுமே, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்ற மாதிரி என்னை பார்க்கணும். உன் கிருபை எனக்கு போதும் சாமி, இந்த சூழ்நிலையில் உன் கிருபை எனக்கு போதும். சூழ்நிலையினால் இல்லாத கிருபை, என்னால் ஒருவரும் எடுக்கப்படாத கிருபையின் அனுபவத்தை எனக்கு அதிகமாக கொடுங்க. காட்ஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். அதை நம்ம நாடு உதவி செய்யட்டும் ஆண்டவர்.